அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன், ஜெயபிரகாஷ் நல்லுசாமி ஆகியோர். எகிப்தில் அதிமுக்கிய அரசாங்க கட்டடங்களை போலீசார் உதவியோடு எகிப்திய ராணுவமே பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரம் வழங்கும் ஆணையொன்றை எகிப்திய அதிபர் அப்துல் ஃபட்டா அல் சிசி பிறப்பித்திருக்கிறார். பல்கலைக்கழகங்களையும் இச்சட்டம் பாதுகாக்கலாம், நகர வீதிகளில் மீண்டும் ராணுவம் காணப்படலாம், பொதுமக்கள் ராணுவ நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுபற்றி கைரோவிலிருந்து எமது பிபிசி மூவர் கருத்து வெளியிடும்போது, 2011 அதிபர் ஹொஸ்னி முபாரக்கை பதவியிலிருந்து கவிழ்த்த மக்கள் கிளர்ச்சியின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றே பொதுமக்கள் மீதான இந்த ராணுவ நீதிமன்ற விசாரணையை நிறுத்துவதுதான் என்று கூறியிருக்கிறார்.
தென்கொரியாவில் 6 மாதங்களுக்கு முன்னர் பெரும்பாலும் பள்ளிச் சிறார்கள் உள்ளிட்ட 300 மேற்பட்டவர்கள் உயிரிழக்க காரணமாக மூழ்கிய கப்பலின் கேப்டனுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்குரைஞர்கள் கூறியிருக்கின்றனர். ஆனால் படகின் மற்ற பணியாளர்களுக்கும் மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்று இறந்தவர்களின் உறவினர்கள் கூறுகின்றனர். படகு ஆபத்தை எதிர்நோக்கியிருந்த போது அதனை வழிநடத்தும் பொறுப்பை செய்யாமல் பயணிகளை கைவிட்டு படகிலிருந்து கேப்டன் ஜூன் சியோக் தப்பிச் சென்றிருந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
உக்ரைன் நாட்டில் அதிபர் பெட்ரோ புரோஷெங்கோவும் பிரதமர் ஆசினி யர்சினிக்கும் விடுத்திருக்கும் ஒரு அறிவிப்பில், தமது இரு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணி உடன்படிக்கையில் நகல் ஒன்றை தாங்கள் வெளியிட இருப்பதாகவும், இன்று இன்னும் சிறிது நேரத்தில் நடக்கவிருக்கும் கூட்டணி பேச்சுகளில் மற்ற கட்சிகளும் கலந்து கொள்ளும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை உக்ரைனில் நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல்களில் மேற்குலகம் சார்ந்த இரு கட்சிகளான அதிபர் புரோஷெங்கோவின் கட்சியும் அதிபர் யர்சினிக்கின் கட்சியும் ஏறக்குறைய ஒரேளவு வாக்கு பலத்தை பெற்றுள்ளன. ரஷ்ய ஆதரவு கட்சிகள் தேசிய அளவில் பெருமளவு தோல்வியை தழுவியிருக்கின்றன. ரஷ்ய ஆதரவு கட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கிழக்கு உக்ரைனில் வாக்களிப்பு நடைபெறவில்லை.
ஆஸ்கா பிஸ்டோரியஸுக்கு எதிரான வழக்கு தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் எதிராக மேன்முறையீடு செய்ய இருப்பதாக தென்னாப்பிரிக்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூறியிருக்கின்றனர். கொலை என்ற சட்ட வரையறைக்குள் வராத மரணத்தை ஏற்படுத்திய குற்றத்தை புரிந்திருப்பதாக ஆஸ்கா பிஸ்டோரியஸ் மீது தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. சட்ட வரையறை காரணங்களின் அடிப்படையில் அந்த தீர்ப்புக்கு எதிராக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மேன்முறையீடு செய்ய இருக்கின்றனர். அவர் தங்கியிருந்த குடியிருப்பின் குளியலறை கதவை மூடிய காரணத்தை காட்டி ஆஸ்கா பிஸ்டோரியஸ் காதலியை சுட்டுக் கொலை செய்தார் என்று தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஈராக்கிய தலைநகர் பாக்தாதுக்கு தெற்கே உள்ள நகரொன்றின் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் ஈராக்கிய அரசாங்க சார்பு ஷியா தனியார் படைப்பிரிவினர் குறைந்தது 24 பேராவது கொல்லப்பட்டிருப்பதாக ஈராக்கிய அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். தாக்குதல் நடைபெற்ற ஜுஃப் அல் ஷகார் என்ற இந்த நகர் IS இஸ்லாமிய வன்மவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் பல மாதகால போராட்டத்தின் பின்னர் கடந்த மாதம்தான் ஷியா படையினரின் ஒத்துழைப்போடு ஈராக்கிய அரச படைகள் மீட்டெடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
மேற்கு ஆப்பிரிக்காவில் இபோலா நோய் எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை ஆராயும் விஜயத்தில் 2வது நாடாக ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவர் சமந்தா பவர் சியரலியோன் சென்றிருக்கிறார். சமூக பழக்க வழக்கங்கள் காரணமாகவே இந்த வைரஸ் பரவலை தடுப்பதற்கான வழிமுறைகள் கடைபிடிக்கப்படாமல் இருப்பதாக வடக்கு சியரலியோனில் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாக்கேனி நகரின் மேயர் கூறுகின்றார்.
I will say we are not losing the battle. Government has done its best.
கினியிலிருந்து புறப்பட முன்னர் கருத்து தெரிவித்திருந்த அமெரிக்க தூதர் சமந்தா பவர் இபோலா நோய் தொடர்பான அச்சத்தையும் கலங்கத்தையும் போக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
வெளிநாட்டு வங்கிகளில் தமது வருமான வரி கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்தியாவின் முன்னணி வர்த்தகர்கள் மூவரின் பெயர்களை இந்திய அரசு இப்போது வெளியிட்டிருக்கிறது. இந்திய அரசுக்கு வருமானமாக வர வேண்டிய பல பில்லியன் டாலர் கணக்கிலான வரிப்பணத்தை மோசடி செய்த நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் மீது இந்திய அரசு மேற்கொண்டிருக்கும் மாபெரும் சட்ட நடவடிக்கையில் ஒரு அம்சமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள எழுத்து மூலமான சத்திய வாக்குமூலத்தில் இந்த பெயர்கள் வெளியாகியிருக்கின்றன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.